என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, எம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. என்னையும் உள்ளத்தையும் உள்ளாந்திரத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற நாயகரே, உம்முடைய நாமம் சபையிலே மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. என்னை நீர் மறப்பதில்லை, என்னை நீர் மறப்பதில்லையா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். ஓ, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஆண்டவரே நீரங்கே இருக்கிறேன், ஆண்டவரே நீரங்கே இருக்கிறேன். என்னை காண்கிறவர் நீர் அல்லவா? மனிதர்கள் என்னை காணவில்லை அப்பா, மற்றவர்கள் என்னை காணவில்லை, ஆனால் நீர் என்னை காண்கிறவர், நீர் என் மீது நோக்கமாயிருக்கிறவர், நீர் என்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என் மீது நோக்கமாயிருக்கிறது. அதனால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், அதனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கனம் மகிமை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு, சபையிலே சபையிலே உம்முடைய நாமத்திற்கு உண்டாவதாக, உண்டாவதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நஸ்தரி நாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவரின் பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கடந்த நான் பிரசங்கித்த கடந்த ஆராதனைகளே, தேவனை எங்களை காண்கிறவர் என்று சொல்லி ஒரு தலைப்பிலே ஒரு செய்தியை கொடுத்து, அதுக்கு பிறகு வந்த பைபிள் ஸ்டடிகளே, நம்முடைய இருதயத்தின் தோற்றங்களை அவர் அறிகிறார் என்று சொல்லி நாம் ஒரு சில செய்திகளை வசனங்களை நாம் அந்த இடத்திலே கவனித்து பார்த்தது பார்த்தோம். கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவரின் பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:23 வாசிங்கள். 4:23 நீதிமொழிகள் 4:23. ஹல்லேலூயா.
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது, நம்முடைய இருதயத்தை காக்க வேண்டியது நம்முடைய மிக பிரதானமான பொறுப்பு. ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று நம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். வாழ்வு நம்முடைய இருதயத்தில் இருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். தேவனுடைய வார்த்தைகளும் நன்மைகளும் நம்முடைய இருதயத்தில் இருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. இருதயத்தை குறித்து கடந்த பைபிள் ஸ்டடியிலே நான் பார்த்த வசனம், பிரியமானவர்களே, இருதயத்தின் நன்மைகளை விட இருதயத்தில் இருக்கிற கோளாறுகளை குறித்து வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. கெட்ட காரியங்களை குறித்து வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நன்மைகள் ஒரு சொற்பமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த கோளாறுகள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளாதபடிக்கு காட்டுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, மற்றவருடையதல்ல. ஏனெனில் இங்கே இருந்து நன்மை புறப்படுவதும் தீமை புறப்படுவதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, மற்றவருடைய கருத்திலே அல்ல. பிரியமானவர்களே, ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தையினால் நிறைக்கப்பட வேண்டுமா, தேவனுடைய வசனத்தினால் நிறைக்கப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது இருதயம் துருக்கு நிறைந்தது, கேடு நிறைந்தது, அசிங்கம் நிறைந்தது. யாரு? தேவ பிள்ளைகளுக்கு, தேவ சனங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார். அவைகளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்து அவர் எழுதி கொடுக்கிறார். புறஜாதியாருக்கு அல்லாவிட்டால், உலகத்தில் இருப்பவர்களுக்கு அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் எழுதுகிற உங்க இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? என்னால் வாசம் பண்ண முடியவில்லையே, என்னால் உங்களோடு உறவாட முடியவில்லையே, உங்களுக்கு நன்மையை செய்ய முடியவில்லையே. உங்கள் இருதயத்தில் இருந்து ஜீவ நதி நன்மைகள் புறப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் உங்கள் இருதயமோ சந்தி திருக்கு நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பல வசனங்களை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே நாம் கடந்த முறை பார்த்த வசனங்களின் ஞாபகத்துக்கு வருகிறது என்னவெனில், இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது என்று சொன்னால் நம் இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? தேவ ராஜ்யம், தேவ வார்த்தைகள், தேவ வசனங்கள் எவைகளால் நம் இருதயம் நிறைக்கப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார். மனிதர்களால் நம் இருதயத்துக்குள்ளே உட்பூண்டு எதையும் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்துக் கொண்டு இருக்கிறார். நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறது என்பதை அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே இந்த நாளில ஒரு சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏத்த இருதயம் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். தேவன் விரும்புகிற இருதயம். என் இருதயம் இன்றைக்கு பிரியமான தேவன் பிள்ளைகளை, நம்முடைய வாழ்நாட்டில் இதுவரைக்கும் நாம் வாழ்கிறது எப்படி தெரியுமா? என் இருதயம் நல்லா இருக்கிறது, நான் நல்லாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் என் மீது தான் நோக்கமாக இருக்கிறார், ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார், நான் செய்கிறது எல்லாம் சரி, என் நோக்கங்கள் சரி, என் செயல்பாடுகள் சரி என்று நினைக்கிற நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் பார்த்து சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்கள், மத்தேயு 5:8 மாத்திரம் நாங்கள் முன்னுக்கு வாசிப்போம். ஹல்லேலூயா. பல வசனங்கள் இருக்கிறது, நாம சீக்கிரமாக வாசித்து வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 5:8 வாசிங்கள்.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இருதயத்தில் சுத்தமுள்ள தேவ ஜனங்கள், இருதயத்தில் நல்லதை கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், இருதயத்தில் நன்மையை சிந்திக்கிற ஜனங்கள், இருதயத்தில் நல்ல நோக்கமுடையவர்களாக இருக்கிறவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டாண்டு காலமாக இந்த வசனம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, வருஷ காலங்களாக இந்த வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சுத்த இருதயம் அவர்கள் தேவனை தரிசிக்க முடியுமே? பிரியமானவர்களே, அப்படியானால் சுத்தமில்லாத காரியங்கள் நம் வாழ்வில் வராதபடிக்கு காக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. தேவனை பார்க்க முடியாத படிக்கு நாங்களே நம்மளை கெடுத்துக் கொள்ளுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன், எதற்கு நம்முடைய இருதயத்தை ஏன் அப்படி கெடுத்துக் கொள்ளுவான்? ஆண்டவர் சில இலகுவான வழிகளை வைத்திருக்க நம்முடைய இருதயத்தை ஏன் நாம் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த ஆராதனையின் முடிவிலே என் விருப்பம் என்னவெனில், நம் இருதயம் சுத்தப்படுத்தப்படுவதாக, நல்ல நோக்கங்கள், நல்ல சிந்தனைகள், நன்மைகளை சிந்திக்கிற இருதயமாக நம்முடைய இருதயம் மாற வேண்டும், மாற வேண்டும். ஏதோ உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செய்திகளை கொடுத்து விட்டால் எங்கள் வேலை முடிந்தது என்றதில்லை எங்களுடைய நோக்கங்கள். ஹல்லேலூயா. நோக்கங்கள் அது அல்ல. ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலையும் நமக்குள்ளே மாற்றங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே மாற்றங்கள் வர வேண்டும். உனக்கு ஒரு சிலருக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பாடம் என்றபடியினாலே அலட்சியமாக இருப்பார்கள். உன்னை நான் எச்சரிக்கிறேன், சில அறிவு நமக்கு பித்தங்களாய் மாறிவிடக் கூடாது. சில அறிவு நமக்கு பித்தங்களை கொண்டிருக்கூடாது. வார்த்தைகளை சிந்திக்க தெரிய வேண்டும். ஒவ்வொரு முறையும் வசனம் வருகிற பொழுது ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது, ஏன் வேறு செய்தி இன்றைக்கு இல்லவே இல்லையா? ஆனால் அவர் எதை நினைக்கிறாரோ அதுதான் அன்றைக்கு. நாம 10 செய்திகளை அலசி மோதுவதுண்டு. ஆனால் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு பக்கத்தில் இருதயம் திருக்குள்ளதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக மனச்சாட்சி, தேவனுக்கு முன்பாக இந்த நாளிலே அமர்த்தப்படுவதாக, உங்கள் இருதயம் அல்லாமத்தா எங்கள் இருதயம் தேவனை தரிசிக்க கூடிய அளவுக்கு சுத்தமுள்ளதா இருக்கிறதா என்று நாம் நம்மளை ஆராய்வது நமக்கு நல்லது. செய்தி கேட்பதுண்டு, நல்ல செய்தி என்று சொல்வதுண்டு, எல்லாமே நல்லது, எல்லாமே ஏற்றதுதான். தேவன் விரும்புகிற சுத்தம் நம் உள்ளத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு நாம் கண்களை மூடுகிறோம், தேவ பிரசன்னத்திலே மூழ்கிறோம், தேவ பிரசன்னத்திலே மாழ்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்முடைய இருதயங்கள் சுத்தப்படுத்தப்படுகிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். தேவ பிரசன்னத்திலே இவைகள் தெரியும். நேற்று நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை வாசித்தம் என்னவெனில், ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு அவன் ஒரு தரிசனத்தை காணுகிற பொழுது அவனுக்குள்ளே மாற்றம் உருவானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் தேவ பிரசனத்துல மூழ்கிற நமக்கு நம் வாழ்விலே நம் உள்ளான மனிதனிலே மாற்றங்கள் இல்லாத ஒரு பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு? நல்ல ஆராதனை, அருமையான ஆராதனை, வீடுகளுக்கு கடந்து செல்லுகிறோம், உற்சாகம் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் உள்ளான மனிதனிலே நமக்கு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்கள், பிரியமான தேவன் பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வைத்து என் இருதயம் எவ்வளவுக்கு சுத்தமாக இருக்கிறது, எவ்வளவுக்கு கரைபட்டு இருக்கிறது, எவ்வளவு தேவன் விரும்பத்தக்கனவையாக இருக்கிறது, எவ்வளவு தேவன் துக்கப்படுத்தக்கனவையாக இருக்கிறது ஆராய முடியுமா? தேவ சமூகத்திலே நம்மளை நிறுத்தி பார்க்க முடியுமா? தேவ பிரசன்னத்திலையும் வேதத்தின் வெளிச்சத்திலையும் தான் இவைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். நாங்கள் நல்லவர்களாக பேசிவிடலாம், வெளியில் நாம் நல்லவர்களாக நடந்து விடலாம், ஆனா இருதயம் எவ்வளவுக்கு சுத்தமானது என்று தேவ பிரசன்னத்தில் நாம் கண்டுகொள்ளலாம். உங்கள் இருதயம் எங்கே ஓடுகிறது என்பதை கர்த்தர் அறிவார். உங்கள் இருதயம் இப்பொழுது எதை குமருகிறது என்பதையும் கர்த்தர் அறிவார். இப்பொழுது உங்கள் இருதயம் எதை நோக்குகிறது என்பதையும் கர்த்தர் அறிவார். அவைகள் சுத்தமாக்கப்பட்டால் நீ தேவனை தரிசிக்க முடியும். ஆண்டுகள் கழிகிறது, காலங்கள் கழிகிறது, தேவ பிரசன்னத்தில் நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை, தேவ வசனத்திலே நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, தேவனை பார்க்க முடியாத ஒரு நிலைமை, தேவனுடைய பிரகாசத்தை ரசிக்க முடியாத ஒரு நிலைமை, மேகஸ்தம்பம் அக்கனிஸ்தம்பம் என்பதை காண முடியாத ஒரு நிலைமை. வருஷங்கள் கடந்து கொண்டு ஓடுகிறது, இருதயமோ திருக்குள்ளதாக, கசப்புள்ளதாக, கஷ்டமுள்ளதாக, வேதனை நிறைந்ததாக, கண்ணீர் நிறைந்ததாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுத்த இருதயம் சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? சுத்த இருதயம் சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இன்பமான ஒரு வாழ்க்கை. கசந்த இருதயம், திருக்கு நிறைந்த இருதயம், பயம் நிறைந்ததும், வேதனை நிறைந்ததும், கஷ்டம் நிறைந்ததும், இருள் நிறைந்ததுமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும் என்பதை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவுக்கு நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான அளவுக்கு சுத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க தேசத்திலே சொல்லுவார்கள், சுத்தம் சுகம் தரும். சுத்தம் என்ன செய்யும்? அது சுகம் தரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் நம்முடைய இருதயம் சுத்தப்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ள எது இருக்கிறது, என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, கர்த்தர் அறிவார், ஆண்டவர் அறிவார். ஆனால் நீ சுகப்படும் பொழுது, நீ சுத்தப்படுத்தும் பொழுது மாத்திரத்தில் தான் நீ தேவனை காண முடியும் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்க விருப்பம்? எத்தனை பேருக்கு ஆண்டவரை நான் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும் சொல்லி விருப்பம்? உங்கள் இருதயம் சுத்தப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் சுத்தப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. வேதத்திலே அநேக ஊழியர்கள் சொப்பனங்களை கண்டார்கள், தரிசனங்களை கண்டார்கள். ஆனால் இன்றைக்கு சபைகள், இன்றைக்கு சபைகள், இந்த நாட்களின் சபைகள் ஏன், எதற்கு, எதற்கு நடக்க போகிறவைகளை அற்ப விசுவாசிகள் தரிசனங்களை கொண்டு சாட்சியாக சொன்ன நாட்கள் இன்றைக்கு இல்லை. அற்ப விசுவாசிகள் சபையில ஏதோ ஒரு மூலையில இருந்தவர்கள் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் என்று சொல்லி எங்களிடத்தில் வந்து சொன்ன நாட்கள் இன்று, ஆனா இன்றைக்கு இல்லை. எங்கோ ஒரு மூலையில இருந்தவர்கள் நேற்று ஒரு தரிசனம் எனக்கு வந்தது, பிரதர் என்ன நடக்க போகிறது, ஒரு அபாயம் இப்படி இருக்கிறது என்று சொன்னவைகள் இன்றைக்கு இல்ல. தேவனை எப்படி நாம் தரிசிப்பது? இதே சபையிலே ஒரு காலங்களுக்கு முன்பதாக ஒரு நபர் இருந்து பேசிக்கொண்டு இருந்த பொழுது, ஓடி வந்து பேசுகிற பொழுது, நான் ஒரு தரிசனத்தை கண்டேன், இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி என்னையும் போதகரையும் வைத்து பேசின நாட்கள் இன்றைக்கு இல்லையே. இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? இதே சமையிலே பாஸ்டர் இப்படி ஒரு காரியம் கர்த்தருக்கு காட்டியிருக்கிறார், இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள், இது ஏன் எனக்கு காட்டினார் என்று வந்து சொன்ன நாட்கள் இருக்கிறது, இப்ப இல்லையே. ஏன் தரிசனங்கள் மாறிவிட்டது, சொப்பனங்கள் மாறிவிட்டது, இருதயங்கள் எதனாலும் நிறைந்து விட்டது. அதுதான் காரணம், தேவ ராஜ்யத்தின் நன்மைக்காக தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்கிறவர்கள் இன்றைக்கு இல்லை. மாறாய் மாம்சத்துக்குரியவர்களை சிந்தித்து, மாம்சத்துக்குரியவர்களை நோக்கி, மாம்சத்துக்குரிய கனவுகளை கண்டுகொண்டு நாம் இருந்து நம் வாழ்க்கையை கழித்துக் கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இருக்கிற அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதே சொப்பனங்கள், அதே தரிசனங்கள், அதே காட்சிகள் உங்கள் இருதயம் தேவனுக்குள்ளே சுத்தமடைவதாக. சுத்தமுள்ள இருதயத்தை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்களை தேவனுக்கு முன்பாக வைத்து, ஆண்டவரே நான் எந்த இடத்துல சுத்தப்பட வேண்டும், எந்த இடத்துல நான் என்னை விட வேண்டும், எந்த இடத்துல நீர் என்னை தொட வேண்டுமோ அந்த இடத்துல என்னை தொடும் ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் உடைய வாயிலே தொட்டார், ஆனால் எங்களையோ கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் இருதயத்திலே தொட்டு எங்களை சுத்தப்படுத்தினார். ஏவ பிரசன்னத்திலே தேவனை நாம் பார்க்க முடியுமே, பார்க்க முடியுமே. அப்போ சில இரண்டாவது அதிகாரம் 1:2 சீக்கிரம் வாசிங்கள், நேரம் ஓடிட்டே இருக்கு பாருங்க. அதனால என் செய்தி எப்பவுமே முடிக்க முடியாமல் இருக்கிறது,
அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிப்போம், இத சந்தோஷமா வாசிப்போம். ஆவியானவர் வந்து விட்டார் என்று வாசிப்போம். ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷத்தோடு இதோ வருகிறது இந்த மாசத்தின் கடைசியிலே. பெந்தெகொஸ்தே நாள் வந்த பொழுது ஜனங்கள் கூடியிருந்து ஒருமனப்பட்டு இருந்த பொழுது தேவாவியானவர் இறங்கினார். முதல்ல நாங்கள் பார்த்த வசனத்தை மறந்துடாதீங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். நானும் சரி நீயும் சரி ஒருமனப்பட்டு இருக்கிற பொழுது 120 பேர் எழுத்தாலும் முன் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 120 பேர் எழுத்தாலும் இந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இருதயத்தில் இருந்தபடியினால தேவாவியான, ஒருவேளை நாங்கள் பெந்தெகொஸ்தினால் முன்பாகவே இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒருவேளை இவங்க ஒருமனப்பட்டு இருக்காம விட்டிருந்தா, இருதயம் ஒன்றிணைந்து இருக்காம விட்டிருந்தா ஆவியானவர் வந்திருப்பாரா என்பது என்னுடைய பார்வையிலே கேள்விக்குரியது. ஏனெனில் ஒருமனம் இல்லைன்னு சொல்லி அவர் வர முடியாது. அப்படி 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 நாங்க இருந்தவங்க, நான் என்ன சொல்ல, ஒருமனப்படுகிற பொழுது தேவ ஆவியானவர் நம்மத்திலே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு தேவனை நான் பார்க்க முடியும். ஒருமனப்படுகிற பொழுது தேவ ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி ஒருமனம் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், நமக்குள்ள ஒரு ஆவி இல்லாமல் தேவ ஆவியை பெற்றுக் கொள்வது கஷ்டமானது, கடினமான ஒரு காரியம். நாட்களை கடத்திக் கொள்ளலாம், நேரங்களை கடத்திக் கொள்ளலாம், ஆராதனைக்கு நாம் வந்து போகலாம், நல்ல ஒரு பிரதர் சிஸ்டராக பழகிக் கொள்ளலாம், வேத வசனத்தை கவனித்து நாம் கேட்கலாம். ஆனால் ஒருமனப்பட வேண்டிய விதத்தில் நாம் ஒருமனப்படவில்லை எனில் தேவாவினாலே நாம் நிறைவு பெறுவது கஷ்டமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆகையினாலே இது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வாசியுங்கள். 46-47 வாசியுங்கள். அடுத்த பக்கத்தில் 46-47.
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர். அவர்கள்
ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும்
தரித்திருந்து
வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு
அப்பத்தை பிட்டு
மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி.
கபடமில்லாத இருதயம், அப்பம் பிட்க வருகிற பொழுது எதற்கு ஒவ்வொரு தடவையும் அந்த வசனங்கள் வாசிக்கிறோம் சொன்னால், இங்க அப்போஸ்தலர் இவங்களே எழுதி வச்சிட்டாங்க. கபடமில்லாத இருதயம், தவறாத நோக்கமில்லாத இருதயம், தவறான சிந்தனை இல்லாத இருதயம், தேவனை சுக்கப்படுத்தாத ஒரு இருதயம் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோளும் அப்பம் பிட்டு இவர்களுக்குள்ள என்ன உண்டாச்சு தெரியுமா? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எப்ப உருவாச்சுது? ஒருமனப்பட்டு. அப்போஸ்தலர் எழுப்புதலின் காலத்தில் நடந்த எழுப்புதலுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். ஒருமனப்பட்டு என்ன செய்தார்கள்? தேவ சமூகத்தில் இருந்த பொழுது அவர்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் கபடமில்லாத ஒரு இருதயம், ஒன்றுமே அவங்களுடைய இருதயத்தில் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு வேதனை இல்லைன்னு சொல்றீங்க? எல்லாமே இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிற பொழுது அங்கே எங்கிட்ட இல்லாதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஆனா இவைகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? இணைந்து கொண்டாங்க, சேர்ந்து கொண்டாங்க. இதனால நடந்தது என்ன தெரியுமா? நான் இதை நேற்று இரவன் நம்புறேன், வாசித்த பொழுது ஒன்று சிந்தனைக்கு வந்தது என்ன தெரியுமா? 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார். கடந்த முறை அந்த பாஸ்டர் இதை கொஞ்சம் பேசினார். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னமோன்னு சொல்லி, ஒரு மனத்தோடு கத்தரை உண்மையாய் துதித்து தேவ பிரசன்னத்தை அனுபவித்து மகிழ்ச்சியோடு அப்பத்தை பிட்டு வாழுகிற சபைகளை கத்தர் வளர்ப்பார். கட்டுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமுமே கிடையாது. சந்தேகமே கிடையாது. சபையின் சரித்திரங்களை திரும்பி பார்க்கிற பொழுது ஒருமனம் இல்லாத சபைகள் எல்லாம் ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களை தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்தில் ஒருமனப்படுகிறவர்களையோ தேவ ஆவியானவர் நிறைப்பார். எனக்கு சில வேளைகளில் ஆச்சரியமான சிந்தனைகள் உருவாவது உண்டு. வசனம் எல்லாருக்கும் உரியது, எனக்கும் உரியது, உனக்கும் உரியது. இந்த வசனம் தான் எல்லாருக்கும் முன்புக்கு நிற்க போகிறது. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நம்மளை திருப்பிக் கொள்வது நமக்கு நல்லது. நமக்கு அது ஏற்றது. மற்றவர்களை குறித்து எனக்கு தேவையில்லைப்பா, நமக்கு அது நல்லது. நமக்கு அது ஏற்றதாக இருக்கு, நமக்கு அது நல்லதாக இருக்கு. ஹல்லேலூயா. மற்றவர்கள் தேவனை தரிசிக்கிறார்களோ இல்லையோ, மற்றவர்கள் தேவாவினாலே நிறைக்கப்படுகிறார்கள் இல்லையோ, நான் தேவனால் நிறைக்கப்பட வேண்டும். நான் தேவ பிரசன்னத்தில் மூழ்க வேண்டும். தேவனை நீ நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இரண்டாவது காரியம். மூன்றாவது இன்னொரு காரியம் பார்ப்போமா? திருப்பிகளுங்கள் சங்கீதம் 15 அதிகாரம் 1-2 வாசியுங்கள். ஹல்லேலூயா.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே.
இங்கே முதல் கேள்வி என்ன? யார் உம்முடைய, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும்? யார் சபையில தேவ பிரசன்னத்தில் தங்க முடியும்? யார் பரலோகத்தில் தங்க முடியும்? இது கேள்விக்குரிய ஒரு சங்கீதம். இது நம் வாழ்வில் பெரிய கேள்வியை எழுப்புகிற ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. யார் பின்னுக்கு வருகிற தாவீதை குறித்து எனக்கு ரொம்ப கணக்க, அவர் தனக்குள்ள ஒரு கேள்வி, யார் ஆண்டவர, யார், யார் ஆண்டவர, யார் நம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் விருப்பம், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம், ஆண்டவரே நான் உம்மோடு வந்து விட வேண்டும், நான் உம்மோடு வாழ வேண்டும், உன் பிரசன்னத்திலே நான் தரித்திருக்க வேண்டும், நான் சபையில் நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய மனவாட்டு சபையிலே நான் ஆண்டவரே இருக்க வேண்டும், ஆண்டவரே பரலோகத்திலே நான் வந்து உங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். இதுதான் எல்லா தேவ பிள்ளைகளுடைய விருப்பமும், எல்லா தேவ பிள்ளைகளுடைய விருப்பமும் இதுதான். ஆனா அது கேள்வியோடு தொடங்குகிறது, யார், யார். இதுக்கு தான் அடுத்த வசனத்தில் அருமையான பதில் இருக்கு. என்னவெனில், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மூன்று காரியத்தை அதில் வைக்கிறார். மூன்று பார்க்க முடியுமே தெரியவில்லை, கொஞ்சம் சுருக்கி விடுகிறேன். உத்தமனாய் நடவுங்கள், உண்மை உள்ளவர்களாய் நடவுங்கள். பிரியமான தேவன் பிள்ளைகளே, உலகத்தாரை போல நடவாதிருங்கள், நடவாதிருங்கள், நடவாதிருங்கள். உண்மை உள்ளவர்களாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், உத்தமம் உள்ளவர்களாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமான தேவன் பிள்ளைகளே, உண்மையும் உத்தமத்திலும் நடக்கிறவர்களுக்கு தான் பரலோகம் திறந்திருக்கிறது. என்ன மனித வசனங்களை நாம் பார்க்கலாம். அதற்கு நான் உங்களை கேட்கிறேன், பிரியமான தேவனே, நம்முடைய வாழ்வு இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக எவ்வளவுக்கு உண்மை உள்ளதா இருக்கிறது, உத்தமம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்த்தால் நலமாக இருக்குமே. ஹல்லேலூயா. தாவீதுரா சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் ஒன்று, என்னை ஆராயும், என்னை ஆராயும், என்னை சோதியும், என்னை சோதியும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? தேடுமாண்டவரே, ஏதாவது இருக்கலாம், தேடுமாண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாமல் நான் இருக்கிறேனா என்று சொல்லி அவர் எங்கள் இருதயத்துக்குள்ளே தேடுவாராக, தேடுவாராக. எங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாத ஒரு தன்மை, தேவனுடைய வீட்டிலே எங்களுடைய வாழ்விலே உண்மை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறதான்னு சொல்லி கர்த்தர் எங்களை தேடுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மைகளை மறையாதிருங்க. அதே வேளையிலே பொய்களை உண்மையாக பேச துணியாதல், அது நல்லதல்ல. அது தனிப்பட்ட விதத்துல எங்களுக்கு நல்லதில்லை, நமக்கு நல்லதில்லையேப்பா. மற்றவங்களை விடு, அடுத்தவர்களை விடு, ஆனா நம்முடைய வாழ்வுக்கு அது நல்லதில்லையே. அது சுகத்தை கொடுக்க போறதில்லையே. அது தேவனை விட்டங்களை பிரித்து விடுமே, அது தேவ சமூகத்தை விட்டங்களை பிரித்து விடுமே, அது தேவனுடைய நன்மையை விட்டங்களை பிரித்து விடுமே, அது நித்தியத்தை விட்டு நம்மளை பிரித்து விடுமே. பிரியமானவர்களே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். பிரியமான தேவன், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுங்கள், மனதார உண்மையை பேசுங்கள். இந்த பகுதியை நான் எடுத்து விட்டு கொஞ்சம், ஆண்டவரே என்ன, ஆண்டவரே சத்தியத்தை பேசி சொல்லுகிறீர்கள். எப்படி? ஒரு காரியம் ஒன்று வந்தது. என்னவெனில், உள்ளத்தில் ஒன்று வைத்து வாயில் ஒன்று பேசக்கூடும். உள்ளத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு அதனால் மனதார பேசுங்க. உள்ளத்தில் ஒன்று வைத்து வாயில் ஒன்று பேசக்கூடாது, மனதார பேசுங்க, மனதார உண்மையை பேசுங்க.
அவன் தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவான். அவன் தேவனோடு உறவாட முடியும். அவன் தேவனுடைய சமூகத்தை ரசித்து ருசிக்க முடியும். அதுல அவன் நிரம்ப முடியும். அதுல அவன் வாழ முடியும். என்னாகும் 12:7 வாசிங்க.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன்
உண்மையுள்ளவன்.
நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன என்றார்.
பிரியமானவர்களே, முதல்ல நான் சொன்னேன், இருதயத்தில் சுத்தமர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இங்கே மோசே கர்த்தருடைய சாயலை காண்கிறான். உண்மையுள்ள ஒரு தேவ மனிதன் கர்த்தருடைய சாயலை காண்கிறவன். என்ன வசனம்! ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்கிறார் எனில், சாயலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆகையினால பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனை பார்க்க வேண்டிய எல்லோருக்கும் ஆசை, தேவனை பார்க்க வேண்டும். ஒரு தடவையாவது ஆண்டவரே உம்முடைய புருஷனுக்கு, ஆண்டவர் உம்முடைய வெளிச்சத்தை, அநேகருக்கு விருப்பம் வெளிச்சத்தையாவது காட்டும். ஆண்டவர் ஏதாவது ஒன்றை காட்டும் என்று விருப்பம். ஆனா இங்கே மோசே குறித்து ஆண்டவர் என்ன சொல்ற, என் தாசன் அவரை என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் மாத்திரமல்ல, அவனின் சாயலை காண்கிறான். அல்லேலூயா! நம்ம எல்லாருக்கும் விருப்பம் தேவனை பார்க்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் விருப்பம் தேவனுடைய சாயலை காண வேண்டும் என்று சொல்லி. ஆனா உண்மை இல்லையே, தேவன் விரும்புகிற அளவுக்கு உண்மை இல்லையே நம் வாழ்விலே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாய் உண்மை உள்ள மனிதன் மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவனாயிருப்பான். ஏன்னா அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. உண்மை உள்ளவனாக தேவனுக்கு முன்பாக இருக்கிற மனுஷன் மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மையாகத்தான் இருப்பான். ஏனெனில் சாமுவேலை குறித்து எழுதப்படுகிற பொழுது அவன் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமுள்ளவனாயிருந்தான். தேவனோடு எது இருக்கிறதோ அதுதான் மனிதர்களோடு நமக்கு இருக்கும். வேதம் சொல்லுகிறது, என் தாசராகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனிதன். எனக்கு ரொம்ப விருப்பம் என்ன தெரியுமா, நான் இது முதல் தடவை ஒரு தடவை பிரசங்கித்திருக்கிறேன். சபையில இருக்கிற ஒரு நபரை குறித்து ஒருவர் வந்து சொல்லுகிறார், இந்த நபர் இப்படிங்க, இந்த நபர் அப்படிங்க, இந்த நபர் இப்படிங்க. எனக்கு ஒரு மனத்தைரியம் இருக்கணும். என்ன தெரியுமா, நான் அதை நம்பல, நான் அதை நம்பல. இந்த மனிதன், இந்த மனுஷி இப்படிப்பட்டவர் என்பதை நான் நம்பல என்ற மனச்சைரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணினேன். இதே பள்ளிப்படத்தில் இருந்து உங்களை ஒருவரை வந்து சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அந்த சிஸ்டர், அந்த பிரதர் தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், தேவனை கனம் பண்ணுகிறவர்கள், தேவனுக்காய் வாழுகிறவர்கள் என்ற மனச்சைரியம் நமக்கு வேண்டும். பாருங்க, ஆண்டவருக்கு மோசேயின் மீது அந்த நம்பிக்கை இருந்தது. சொல்ற மோசே குறித்து எனக்கு தெரியுமே, அவன் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ள மனுஷன், உத்தமமாய் நடக்கிறவன் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும். உண்மையாய் நடக்கிறவன் தேவனுடைய சாயலை காண முடியும். அல்லாவிட்டால் தேவனை பார்க்க முடியும் என்று வையுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ ஜபம் பண்ணுகிறோம், எவ்வளவோ வேதத்தை வாசித்து வாசித்து தள்ளுகிறோம், ஆனால் இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஒருமன அக்கியங்கள் எப்படி இருக்கிறது? தேவனுடைய கரங்களை நாம் கட்டி போட்டு விட்டு வசனம் வாசிக்கிறோமே, தேவனுடைய கரங்களை கட்டி வைத்து விட்டு வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே இப்படி செய்வீரா, ஆண்டவரே அப்படி செய்வீரா, ஆண்டவரே இப்படி செய்வீரா. என் கரம் கட்டப்பட்டிருக்கிறது, உன் இருதயம் இப்படி நிறைந்திருக்கிறது, செய்ய முடியல. ஆதியாகமம் 17:1 வாசிங்க.
ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
ஹல்லேலூயா! திருப்பி வாசிங்க.
ஆபிராம் 99 வயதான,
99 வயது,
கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! 99 வயதுல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, நீ வல்லமையான ஒரு ஊழியத்தை செய், நீ வல்லமையான ஒரு அற்புதத்தை போய் செய், நீ வல்லமையான ஒரு அதிசயத்தை போய் செய் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லல. 99 வயது, அதுல வந்து ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், ஒன்றே ஒன்று, நீ எனக்கு முன்பாக உண்மை உள்ளவனாயிரு. அதுக்கு ஆண்டவர் இரண்டாவது வசனத்தை வாசிங்க, என்ன சொன்னார் தெரியுமா? இரண்டாவது வசனத்தை வாசிங்கன்னா,
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார்.
பிரியமானவர்களே, உண்மைக்கு எப்பொழுதும் பலன் இருக்கும். உண்மைக்கு தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பலன் இருக்கும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனத்தின் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், ஆனா ஒன்று செய், ஒன்று மாத்திரம் செய்திரு, எனக்கு முன்பாக உண்மை உள்ளவனாயிரு. உண்மை உள்ளவனாகி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களாகிய நம்முடைய வாழ்விலே உண்மை உள்ளவர்களை நாம் விரும்புவதுண்டு. உண்மையாக நடக்கிறவர்களை நாம் விரும்புவதுண்டு. உண்மை உள்ளவர்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வைத்துக் கொள்ள விரும்புவதுண்டு. உண்மையாய் பேசுகிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையுள்ள சுபாவம் உள்ளவர்களோடு எங்களுடைய வாழ்க்கையுடைய நடத்துகளை வைத்துக் கொள்வதற்கு விரும்புவதுண்டு. மனிதர்களாகிய நாங்களே அதை விருப்பப்படுகிற பொழுது உன்னதமான தேவன், சர்வலோக அதிபதி, என்னையும் உன்னையும் சிருஷ்டித்தவர், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க மாட்டாரோ? அல்லேலூயா. உண்மை அல்லேலூயா. உண்மை உள்ள உத்தமம் உள்ள இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தேவனுடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்கள், தேவனை தரிசிப்பார்கள், தேவனை காண்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், கர்த்தருக்குள்ளே வளருங்கப்பா, வளருங்க. உண்மையில வளருங்க, உத்தமத்தில் வளருங்க, இருதயத்தில் சுத்தப்படுத்துகிற வாழ்க்கையில வளருங்க, ஐக்கியத்தில் வளருங்க, வளருங்க. பல காலமாக அப்படியே இருப்பது, காலகாலமாக அப்படியே நடந்து கொள்வது உத்தம வாழ்வு, சுத்தமான வாழ்வு. கர்த்தருக்குள்ளே வளருங்க, வளருங்க. இப்படியே இருக்காதுங்க, சர் முருகன் இருக்காதுங்க, அப்படியே இப்படி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. கர்த்தருக்குள்ளே புஷ்டியாக தேவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றி அமைக்கப்படுவதாக. எபிரேயர் 10:22 வாசிங்க சீக்கிரமாக.
துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும்.
தேவனை சேருகிற பொழுது எப்படி சேரன்னு தெரியுமா? உண்மையுள்ள இருதயத்தோடு சேர வேண்டும். உண்மையுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தை சேருங்க. நாம் அப்படியே வருவது. தயவு செய்து உங்கள் வாழ்க்கைகளில் இந்த ஆராதனையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாரி. ஆராதனையா கிழமை முழுத்திலும் என்ன நடந்தாலும் அப்படியே வந்து நிற்பது தேவ சமூகத்தில். கிழமை முழுத்திலும் எப்படி என்ன நடந்தாலும் அப்படியே வந்து நிற்பது தேவ சமூகத்தில். உண்மையுள்ள மனச்சாட்சியோடு வாருங்க, உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தை அணுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன? இது தேவனுடைய ஆலயம் அல்லவா? நீ வருகிறதுக்கென்ற ஒரு முறை இருக்கல்லவா? நீ தேவனை ஆராதிப்பதற்கென்ற ஒரு முறை இருக்கதல்லவா? சுத்தமான மனச்சாட்சி. அந்தவரே நான் வந்திருக்கிறேன், என் உள்ளத்தை பாருமா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, கனவுல நினையாதீங்க, நாங்க வெளியில போட்டுட்டு வர்ற உடுப்பின் அடிப்படையிலே தேவன் எங்களோடு பேசுகிறார் என்று அடிவாக சரியாக நாங்க வருகிற படியினாலே தேவன் நம் மத்தியில வந்து இறங்குகிறார் என்று சொல்லி ஒருவர் நினையாது. நீங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மனச்சாட்சி, நீங்க ரத்தத்தினால் தெளிக்கப்படும், கழுவப்படும். நாங்க யாருக்கு சொல்லப்படுது? அவிசுவாசிக்கா? நம்முடைய மனச்சாட்சி அனுதினமும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் நலமாயிருக்கு. அவர் பாஸ்டரோடு கதைத்த பொழுது அவர் சொன்னார், சபைகளிலே இன்றைக்கு ரத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவது குறைவாகிவிட்டது. இயேசுவின் ரத்தத்தை குறித்து சபைகளிலே பிரசங்கம் பண்ணப்படுகிறது குறைவாக இருக்கிறது. அதனாலே இன்றைக்கு நான் தேவனுடைய வல்லமை நிறைந்த ரத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து சென்றார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு என்ன தெரியுமா? அந்த நாள் கிறிஸ்துவை கண்டோம் அல்லவா? என் பாவத்தை மன்னி மாண்டவரே, அதோடு நம் வாழ்வு முடிந்து விட்டது என்று நினைத்து அதுக்கு அப்பாடு தேவனுடைய ரத்தத்தினுடைய வல்லமையை குறித்து யோசிப்பதே இல்லை. துர் மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் உங்க மனதை வைத்துக் கொண்டு ஓகே ஒரு செய்தி கொண்டு உண்மையை குறித்து பேசுகிறார். தயவு செய்து இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே உங்கள் இருதயத்தை வையுங்க. யாரும் மனச்சாட்சியை சமாதானப்படுத்தி விட்டு கடந்து செல்லாதீங்க. நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். எனக்கு என் மனச்சாட்சியை எப்படி சமாதானப்படுத்தணும்னு சொல்லி நல்லாய் தெரியும், நல்லாய் தெரியும். என் மனச்சாட்சி இல்லை, நீ தவறுன்னு சொன்னாலும் அதை சரிப்படுத்த எனக்கு தெரியும். தயவு செய்து தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு வாழ்வு, உத்தமமான ஒரு வாழ்வு. யோபுவை குறித்து சொல்லப்படுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு மனுஷன். நான் உண்மையுள்ளவன், உத்தமம் உள்ளவன் என்பதை நம்முடைய செயற்கைகளிலே காண முடியாது, நம்முடைய வாழ்விலே காண வேண்டும். நானும் சரி, நீங்களும் சரி, வாழ்வில் சில பேர் உண்மை இல்லாமல் நடந்து கொள்வார்கள், உண்மையை பேசுகிறது போல நடந்து கொள்வார்கள். நமக்கு தெரிந்து நாங்கள் பேசாமல் இருப்பது, ஏதாவது சொல்லிக் கொள்வார்கள், ஏதாவது மனித பலத்திலே அவர்கள் முடிவு பண்ணிக் கொள்வார்கள், முயற்சி பண்ணுவார்கள். தெரிந்தாலும் நாம பேசாமல் இருப்பதும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்படியே போனால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அல்லவா? அல்லேலூயா. வேதத்திலே ஒரு இடத்திலே சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் வேதத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். வேதத்தினால் நிறைந்திருந்தால் மற்ற காரியங்களாலே நம்முடைய இருதயம் நிறைவதற்கு இடமில்லை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலே வேதத்தில் நிறைந்திருப்பார்கள். அந்த வசனத்தை வாசிப்போமா? அது 37-31 வாசிங்க. சங்கீதம் 37-31 சீக்கிரமாக வாசிங்கள். அதுக்கு பிற்பாடு நான் சீக்கிரமாக ஒரு ரெண்டு சம்பவம் பார்க்கலாம் நம்புகிறேன். நான் ஒரு கடைசி ஒன்றாவது நாங்கள் பார்த்திடலாம். வாசிங்க.
அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை.
நடைகள் ஒன்றுமே பிசகவே பிசகாது. எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? கர்த்தருடைய வேதம் நம் இருதயத்தில் இருக்கிற பொழுது எங்கள் நடைகள் பிசகுவதில்லை, எங்கள் நடைகள் சல்லாடுவதில்லை. எப்பொழுது? எப்பொழுது? அவருடைய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற இருதயம் இது. ஆனால் நம்முடைய இருதயத்திலேயோ கர்த்தருடைய வேதத்தை இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் வேறு ஏதோ எல்லாம் இருக்குது. கர்த்தர் வெளிச்சம் எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய வேத வசனங்கள் இருக்க வேண்டிய இடங்கள்ல வேறு ஏதோ எல்லாம் இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் வேறு எதுக்கு கொடுத்து. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வேதம் எனக்கு இருக்காவிட்டால் துக்கத்திலே அழிஞ்சு போயிருப்பேன். வேதம் எதுக்கு தெரியுமா? நாங்கள் அழிந்து போகாதபடி. வேத வசனம் நமக்கு எதுக்கு தெரியுமா? நாம் அழிந்து போகாதபடிக்கு, செத்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் பார்க்க வரேன். ரெண்டு காரியங்கள், பெரிய காரியங்கள் பார்க்க எனக்கு விருப்பம் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை சீக்கிரம் நான் பார்த்து முடிஞ்சு. 1 சாமுவேல் 13 அருமையான ஒரு சம்பவம் ஒன்று இங்கே இருக்கிறது. 1 சாமுவேல் 13:13-14 வாசிங்க.
சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று
சொன்னான். முன்னுக்கு பாத்தீங்கன்னு சவுல் வந்து சாமுவேலுடைய வேலையை எடுத்து செய்து விடுகிறார். பலிபிடத்தில் நின்று சாமுவேல் செய்ய வேண்டியதை அவர் செய்து, அவர் சில சூழ்நிலைகளில் அவர்கள் தன்னுடைய கர்த்தருடைய வேத கட்டளைகளை மறுத்து அவர் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால என்ன நடந்தது? சாமுவேல் வருகிறார். 13 முன்பகுதியில் இருந்து வாசித்து போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். சாமுவேல் வந்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உம்மை தேவன் ராட்சி பாரத்திலிருந்து தள்ளிவிட்டு அவர் இருதயத்துக்கு ஏற்று ஒருவனை, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வசனம், அவர் இருதயத்துக்கு என்னது ஏத்த விருப்பமான ஒருத்தன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே சாமுவேல் சொல்லுகிறார் இருதயத்துக்கு ஏத்த. இப்பொழுது சாமுவேல் தாவீதையே கண்டுபிடிக்க போறாங்க, என்னைத்தான் தாவீதை தெரிந்து கொள்ள போறாங்க. ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் வழங்குறதா. அவ தாவீதை சாமுவேல் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக தேவன் தாவீதை கண்டார். அப்ப நான் இதை வாசித்து விட்டு யோசித்த ஆண்டவரே, அப்படி என்னதான் அவனுடைய வாழ்விலே அப்படி என்னதான் இருந்தது? ரெண்டு காரியம் ஆண்டவர் என் உள்ளத்துல போட்டார். ரெண்டு என்ன தெரியுமா? தாவீது எப்பொழுதும் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, முக்காவாசி சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னியும் 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 என்ற வார்த்தைகள் நிறைந்த சங்கீதங்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பக்கமாய் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவர், என்னை மன்னிங்கப்பா, நான் செய்துட்டேன், நான் தவறிட்டேன், இல்லையா எது இருக்கா? பே கண்ணீரோடு இருந்த ஒரு மனிதன் தான் தாவீது. அல்லேலூயா. அதே சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவ சமூகத்தை விரும்பின ஒரு மனுஷன், தேவனுடைய சமூகத்தை விரும்பின ஒரு மனுஷன். எப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே வேணாம், நீர் போதும் எனக்கு, உம்பாழ்க்கை ஆண்டவரே நீர் சொல்லுது அது போதும், எனக்கு ஒன்றுமே வேணாம் என்று சொல்லி அழுது ஊத்திய சங்கீதங்களை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு மாறாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 13:22 வாசியுங்கள். வசனங்களை நான் காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13:22.
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
வாசிங்க சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாசிங்க.
பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். கேட்கவா, இத்தனை கால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, இத்தனை வருஷம் ஓட்டத்திலே தேவன் என்னை குறித்து சந்தோஷப்பட்ட ஒரு தருணம், தேவன் என் வாழ்க்கையை குறித்து சந்தோஷப்பட்ட ஒரு தருணம், நான் செய்த செயல்கள் தேவன் சந்தோஷப்பட்ட ஒரு தருணம், நான் செய்த காரியங்கள் தேவன் சந்தோஷப்பட்ட ஒரு தருணம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பல காரியங்களை செய்துவிட்டு கர்த்தர் இதில் மகிழ்கிறார் என்று நினைப்பது ஒன்று, நாங்கள் செய்கிறதை செய்துவிட்டு அது தேவ சித்தம் என்று சொல்லுகிறது இன்னும் ஒன்று. ஆனா இங்கேயோ ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான், அவன் எனக்கு பிரியமானவைகளை செய்வான். கிறிஸ்தவத்திலே தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்கள் நாங்கள் விரும்புகிறவைகள் தான் நிறைவேற்றப்படும். அநேக காரியங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றும். தாவீதுடைய வாழ்வில் ஆண்டவர் சாட்சி, அவன் எனக்கு விருப்பமானதை தான் செய்வான். ஹல்லேலூயா, அவன் எனக்கு விருப்பமானதை தான் செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனதுக்கு ஏற்றவன் அவன் தான். ஆச்சரியம் என்னன்னா, அங்க நடந்தது கொண்டது அப்போஸ்தலர்களே எழுதியாச்சு தாவீதை குறித்து. இன்றும் தாவீது தாவீது தான், இன்றும் தாவீது தாவீது தான். ஹல்லேலூயா. ஆகையினால பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோம், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்கு எங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அநேக தடவைகளில் சோர்வுகள் வருவதுண்டு. என் வாழ்வு நாட்கள் குறித்து சொல்லவா, நன்றாய் ஜெபம் பண்ணுவோம், நன்றாய் வேதம் வாசிப்போம், எல்லா மீட்டிங்கையும் அட்டன் பண்ணுவோம், எல்லா காரியங்களையும் செய்வோம், ஓடி ஓடி. ஒருத்தருமே எங்களை கண்டுகொள்ள மாட்டார், ஒருத்தருமே எங்களை கண்டுகொள்ள மாட்டார். நான் உங்கள் நன்மைக்கு சொல்லுகிறேன், எனக்கு தெரியும் ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம், மற்றவர்கள் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், தூக்கிவிட வேண்டும், தள்ளிவிட வேண்டும் என்ற நினைவில் ஊழியம் செய்யாதீர்கள். அது நல்லது, ஆனா நீங்க எதிர்பார்த்து செய்யாதே, ஏனெனில் அது தேவர் சித்தமாக மாறி செய்ய ஆண்டவர் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். எனக்கு இதை செய்ய ஆண்டவர் மகிழ்ந்தா போதும், ஆண்டவர் சந்தோஷமடைந்தா போதும். ஆண்டவர் இது ஒரு சிலருக்கு சிலர் சொன்னாத்தான் ஊழியமே வரும்பார், சொன்னாத்தான் ஊழியமே வரும், சொன்னாத்தான் ஊழியமே செய்வார். ஒருத்தரும் பார்க்காத வேலைகள்ல நீ செய்கிற ஊழியத்துல 100% நம்பு, உன்னை ஒருவர் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். ஒருத்தரும் பார்க்காத நேரத்தில் நீ செய்கிற காரியங்கள் தேவனுக்கண்டு, தேவராட்சியத்துக்கண்டு, சபைக்கண்டு, மனவாட்டிக்கண்டு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கண்டு ஒருவரும் பார்க்காத வேலைகள்ல நீ செய்கிற காரியத்தில் ஒருவர் கண்டு கொண்டு இருக்கிறார் என்பதை நம்பு. யாருடைய விருப்பங்களும் ஓஹோ ஆஹா, ஊழியம் என்பதை அன்பராய் இயேசு கிறிஸ்து ஈஸ்வரர்களை குறித்து பேசுகிற பொழுது அவன் அவன் தன்னை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வரதான் ஊழியம், இதுதான் ஊழியமே. ஊழியம் இந்த மேடையிலே நின்று பேசுகிற ஒரு மனத்தியாளத்திற்கு எங்களுடைய சிலுவை வந்து பெரிசு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த பலிபிடத்திலே வந்து பேசுகிற ஒரு மனத்தியாளத்துக்கு, ஒன்றரை மனத்தியாளத்துக்கு சுமக்கிற சிலுவை வந்து சரியான பாரம் என்பதை ஒருவரும் மறந்து விடாதீர்கள். அநேகருடைய பார்வைகளுக்கு இது ரம்யமாக இருக்கலாம், ஆனால் இந்த சிலுவை எல்லாராலும் சுமக்க முடியாதது என்பதையும் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வேண்டும். எல்லாரும் நீங்க நினைக்கலாம், எனக்கு தெரிந்து இந்த ஊழியத்துக்கு போதகந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பலரை நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே வேண்டாம், பலர் சத்தம் போட்டு வேண்டாம் ஆண்டவர், வேண்டாம் வேண்டாம் ஆண்டவர். ஏன் மோசே என்ன சொன்னார், மோசே என்னதான் சொன்னாரு, ரம்யமான ஊழியம், ஒரு தேசத்தையே வழி நடத்துகிறார், எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், போதும் வேண்டாம் என்று சொல்லிச்சுமான தேவன் பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமானதை செய்ய வழங்குறதா. ஆனா உங்களுக்கு தெரியுமா, தாவீது ராஜா அழுது 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 கர்த்தருக்கு சித்தமானதை தான் செய்து முடியும். சில இடங்களிலே அவர் தவறினார், அதை விடுங்கள், நேரம் ஓடுகிறது இல்லவா. ஆகையினாலே தாவீது ராஜாவுடைய வாழ்விலே மூன்று காரியத்தை நான் பார்த்தேன், கவனித்தேன், மிச்சம் எனக்கு தெரியவில்லை. மூன்று காரியம் என் உள்ளத்திலே பட்டது, ஏன் தேவனுக்கு அவன் ஏற்றவனாக காணப்பட்டான். சீக்கிரமாக முடிச்சு, ஏன் ஏற்றவனாக தாவீது, ஏன் ஏற்றவனாக, ஏன் வேறொருவனும் இல்லையா, ஏன் தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் சீக்கிரமாக நான் பார்க்க வேண்டும். திருப்பி விழுங்கள் 1 சாமுவேல் 17:36 மாத்திரம் வாசிங்க.
அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியரும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்.
அதை வாசிக்கிறதுக்காக சங்கீதம் 132:1-5 சங்கீதம் 132:1-5 வாசிங்க, சீக்கிரமாக.
கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும், என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நான் எப்ராத்தாவில
கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை செய்து தாவீதை ஏன் தேவன் என்னுடைய நோக்கம் ஏன் அவன் மனதுக்கு ரம்யமாக ஏன் தேவன் தாவீது தெரிந்து கொண்டான்ச்சுன்னா, தாவீது கர்த்தருக்கென்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக தானே தன் சொந்த வீட்டுக்கு போகாம எனக்கு வேணாம் என்று ஒரு மனம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. பிரியமான கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தாலும் அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசத்திலையும் காணு மட்டும் நித்திரையே கொள்வதில்லையா. அவ்வளவுத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்தப்பட்டி ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அவ்வளவுத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தொரு ஒரு மனதைரியம் அவனுக்குள்ளே இருந்தது. அவ்வளவுத்துக்கு தன்னுடைய காரியங்களை விட ஆலயத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய பரிசுத்தப்பட்டியை குறித்து அவனுக்கு ஒரு மனதைரியம் இருந்தது. தீமான தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சபையை குறித்த காரியம் என்னை நெருக்கி ஏவுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து எந்த விதத்தில் எதிரிகளை நெருக்குகிறது, தேவனுடைய சமூகத்தை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து, தேவனுடைய காரியத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எதிரிகளை நெருக்கி ஏவுகிறது. இது ஒரு அற்புதமான, நான் யோசித்த, ஏன் ஆண்டவர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவர், எனக்கு வீடு வேணாம் ஆண்டவர், எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஆண்டவர், நான் ராஜா தான், எனக்கு ஒண்ணுமே வேணாம், உமக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உமக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவர், எனக்கு நீரெல்லாம் தந்திருக்கிறான், உமக்கு பரிசுத்தப்பட்டி ஆக்க வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்குள்ள. என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று சொல்லி ஆணையிடுகிறான். நான் சிந்தித்தான், எனக்கே யோசிச்சா இருக்கு, கண்ணே நித்திர கொள்ளாது, ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டும் வரைக்கும், ஆண்டவருக்கு சொல்லி ஒரு காரியத்தை நான் செய்யும் வரைக்கும் இமைகள் உறங்குவதில்லை, இமைகள் உமர்வு. அதனால ஆண்டவர் இவன் தான் இருதத்துக்கு விருப்பமான. அல்லேலூயா. எப்படி செயல்படும் குடும்பத்தில் ஒன்று சொல்லால் நித்திரையே வருவதில்லை, பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லால் தூங்குவதே இல்லை, ஆனால் ஆலயத்தில் ஒன்று சொன்னால், சபையில் ஒன்று சொன்னால் எப்படி இருக்கும். தேவனுக்கு முன்பாய் உங்கள் இருதயம் நிற்பதா? அவைதானே, பேச்சுதானே, அவங்க தானே என்று விட்டு போகிறோமா? அல்லாவிட்டால் ஆண்டவரே எனக்கு தூக்கமே வரலப்பா, இதை நினைக்க நினைக்க என்னால தூங்கவே முடியலை ஆண்டவரே, ஆண்டவரே இது முடியற ஆட்சியம் என்று சொல்லி ஆண்டவரே தூங்கவே முடியலை ஆண்டவரே. சபையில இருக்கிற அநேகர் நினைப்பது என்ன தெரியுமா? அவர்கள், நாங்கள் இப்படி, நாங்கள் அப்படி என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையை குறித்த பக்தி வைராக்கியம் ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவுகிறதா? நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், சபையை குறித்த காரியங்கள் உங்களை நெருக்குகிறதா? நீங்கள் பிரியமானவர்கள். ஆண்டவரே உன் சபையை நினைத்தால் எனக்கு தூங்க முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால முடியலப்பா, என் இமைக்கு நித்திரியே வருதில்லை ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நான் செய்வது, எப்படி ஆண்டவரே நடப்பது என்று சொல்லி நீ கேட்கிறாயோ, சத்தம் போடுகிறாயோ, கூக்குரல் எழுதுகிறாயோ, கர்த்தர் உண்மையில பிரியமுள்ளவராய் நினைக்கலாம். ரெண்டும் ஏதோ உண்டை பேச வேண்டும் என்று பேச வேண்டும். நீங்கள் சிந்தீங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அடுத்தது என்ன ஒரு காரியம், அது முதல்ல வாசித்த 1 Samuel 16:7 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 1 Samuel 16:7.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
17 அடுத்தது
36 வாசிங்கள் 17 36 வாசிங்கள்
அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார்
இது அடுத்தது இந்த சம்பவத்தை நான் சொல்ல வரவில்லை நான் சீக்கிரம் முடிக்க வேண்டும் டைம் ஓடுகிறது பிரியமானவர்களே இங்கே பெலிஸ்தியன் வந்து நின்று ஜனங்களுக்கு முன்பதாக கூக்குரல் இட்டு சத்தம் இட்டு கோலியாத்து நின்று வா எவர் தைரியம் இருக்கு வெளியே வான்னு சொல்லி பெரிய கூக்குரல் பெரிய அட்டவாசம் ஆனா அங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளே இல்லாதது ஒன்று தாவீதுக்குள்ளே இருந்தது அங்கே இருந்த அவ்வளவு ஜனங்களுக்குள்ளேயும் இல்லாதது ஒன்று தாவீதுக்குள்ளே இருந்தது அதனால் அவன் என் இருதயத்துக்கு நான் முழு சம்பவத்தை சொல்ல விரும்பவில்லை பிரியமானவர்களே அந்த சிங்கத்தையும் அந்த
அவைகளில் ஒன்றை போல
இருப்பான்
அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்
ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறான் தேவனை ஏன் நிந்திப்பான் எதற்கு நிந்திப்பான் அவனுக்கு வந்தது பாருங்க அவன் இதுவரைக்கும் பெரிய தலைவன் கிடையாது அவன் ராஜ்ய பாரத்தை பொறுப்படுத்தவனும் கிடையாது அண்டு கத்தர் கண்டா என்று அண்டு கண்டா சாமுவேலே உங்கள் இருதயம் எப்படி துடிக்கிறது என்பதை இன்று தேவ சமூகத்திலே ஆராய் நான் தாவீதை போல நீங்களும் போய் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை யுத்தம் பண்ணுங்கள் என்று பேசவில்லை ஆனால் உங்கள் பக்தியும் உங்கள் வைராக்கியமும் என்னத்தில் இருக்கிறது ஏதில் இருக்கிறது அது பரவாயில்லை நடந்து சென்று விடுவார் நடந்து சென்று விடுவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்காதபடிக்கு உங்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் நிறைந்திருக்குது கர்த்தரை நிமித்தம் சபையின் நிமித்தம் தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் உங்களுக்குள்ளே வைராக்கியம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே இந்த நாளிலே எதை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறீர்கள் எதை குறித்து தைரியம் கொண்டிருக்கிறீர்கள் எது உங்கள் வாழ்வில் வைராக்கியம் கொண்டிருக்கிறீர்கள் எதை குறித்து வைராக்கியம் பிரியமானது கொஞ்சம் சிந்தி அற்பமான காரியங்களுக்கு வைராக்கியம் கொள்ளுகிறீர்கள் அற்பமான காரியங்களுக்கு வைராக்கியம் கொண்டு நடந்து கொள்ளுகிறீர்கள் அற்பமான காரியங்களை பெருசாக வைராக்கியப்படுத்தி நடந்து கொள்ளுகிறீர்கள் ஆனால் கர்த்தருடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது தூஷிக்கப்படுகிறது அதை குறித்து கர்த்தருடைய சபை தோஷிக்கப்படுகிறது தேவனுடைய ராஜ்யம் தோஷிக்கப்படுகிறது அதை குறித்த பக்தி வைராக்கியம் சபையினிடத்தில் இருக்கிறதா தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம் அன்று தினமும் ஆராதனை செய்கிறோம் ஆலயத்துக்கு ஓடி ஓடி வருகிறோம் ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்குரிய பக்தி வைராக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவ சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை ஆட்கொள்ள ஆட்கொள்ளாதே தேவனை குறித்த தேவனுடைய நாமத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பக்தியும் வைராக்கியமும் நமக்குள்ளே மற்றவங்க செய்யலையா உனக்கு அது தேவையில்லை மற்றவர்கள் வைராக்கியம் பாராட்டலையா உனக்கு அது தேவையில்லை சவுளும் தான் பாராட்டல சவுளும் ராணுவம் தான் பாராட்டல அங்கிருந்த ராணுவ தலைவர்களும் தான் பாராட்டல அங்கிருந்த யுத்த வீரர்களும் தான் பாராட்டல ஆனா ஆனா எங்கோ இருந்த ஒருத்தன் வந்து என்று சொல்லுகிறான் தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறாயா 45 வாசிங்க 45 சீக்கிரம் வாசிங்க
அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்
பிரியமானவர்களே ஒன்று சொல்லவா தயவு செய்து நேரம் போகிறபடியா முடிக்கிறேன் தயவு செய்து எதுக்கு போனார் எதை நீங்கள் நாடினாலும் கர்த்தருடைய நாமத்திலே நாட கற்றுக்கொள்ள கர்த்தருடைய நாமத்திலே செயல்பட கற்றுக்கொள்ள கர்த்தருடைய நாமத்திலே போராட கற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் கொள்ள கற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய நாமத்திலே செயல்பட கற்றுக்கொள்ளுங்க இந்த தாவீது இவ்வளவு காரியத்திலையும் கர்த்தருடைய நாமத்தை தான் முன்னுக்கு வைத்தாடி ஒழிய தன்னுடைய பலத்தை வைக்கல தன்னுடைய ஞானத்தை வைக்கல தன்னுடைய புத்தியை வைக்கல எனக்கு அது இதுன்னு சொல்லி யோசிக்கல எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உன்னை கொடுப்பார் எனக்கு இன்றைக்கு உன்னை கர்த்தர் கொடுப்பார் சொல்லு ஆண்டவரே இந்த தோல்வியை எனக்கு வெற்றியாக மாற்றி தருகிறவர் நீர் இந்த துக்கத்தை நன்மையாக மாற்றுகிறவர் நீர் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லு தைரியம் பாராட்டு வைராக்கியம் பாராட்டு கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றித்தான் அல்லலோ ஏன் தெரியுமா இப்படி செய்கிற மனிதனுடைய இருதயத்தை தேவன் அல்லலோயா உங்க நீங்க கர்த்தருடைய நாமத்தின் மீது வைராக்கியம் பாராட்டுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அவர் உங்களுக்காக வேண்டி சுத்தம் பண்ணுவார். அவர் உங்களை நடத்தி செல்லுவார். அவர் உங்களை தோற்க விட மாட்டார். கர்த்தர் எழுப்பி விடுவார். அல்லேலூயா. தாவீதும் அங்க போய் நின்று அவர்களுக்கு பின்னால நின்று ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தா இந்த வெற்றி அங்கே கிடைச்சிருக்காரு. ஆனா அவன் சொன்னான், கர்த்தருடைய நாமத்துல நான் வைராக்கியத்தோடு வருகிறேன். பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியம் ஒன்னு வாசித்து முன்னு 26 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 26:9 வாசிங்க சீக்கிரமாக. அல்லேலூயா.
தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தோர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தோர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
தாவீது பிள்ளை இருந்த இன்னும் ஒரு அருமையான ஒரு இருதயம் பாருங்க. சவுல் ராஜா ராஜ்ய பாதத்தில் இருந்து தள்ளப்பட்டு தாவீது ராஜ்ய பாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடும் அந்த தாவீது ராஜா சவுல் ராஜாவை குறித்து வைத்திருந்த நோக்கம் இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு மனுஷன், தேவ மனுஷன் என்பதை அங்கே காட்டி கொடுக்கிறது இல்லையா. அவன் தேவனுக்கு பயந்தவன் என்பதை காட்டி கொடுக்கிறது அல்லவா. அவன் தேவனுடைய அபிஷேகத்துக்கு நடுங்குகிறவன் என்பதை காட்டி கொடுக்கிறது அல்லவா. எப்பொழுது எப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இதோ சவுலை உன் கையில ஒப்படைக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் நம் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அதுலேயும் தேவனுக்கு எது பிரியம் என்பதை கண்டுபிடிங்க. ஒருவேளை தாவீது சவுலை கொன்றிருந்தா ஆண்டவர் கேட்டிருக்கவே மாட்டார், வேத வசனத்தின்படி கேட்கவே மாட்டார். ஆனா அந்த மனுஷனுடைய யோசனை எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு பாருங்க. தேவன் அபிஷேகம், அந்த அபிஷேகம் அந்த மனுஷன் மேல இருக்கும் வரைக்கும் நான் அந்த மனுஷனை தொட மாட்டேன். வருத்தம் வந்து செத்து போட்டுக்கோப்பா, எங்கேயாவது யுத்தத்துல போய் செத்து போட்டுக்கோப்பா, யாராவது செத்து, ஆனா நான் தொட மாட்டேன். தொடாது என்று அவன் வீரர்களுக்கு இதை கர்த்தர் விரும்புகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட மற்ற பிள்ளைகளுக்கு இங்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நிறையாதிருங்க. அது தேவ மனிதர்களுக்கு அழகல்ல, அவர்கள் தெய்வ மனிதர்களாக இருக்கு. பிரியமான தேவன் அழைக்கப்பட்ட அபிஷேகங்கள் இருக்கிறது, யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, தேவடிவைகளை கண்டாரோ என்னவோ. நான் இதை வாசித்து யோசித்து ஆண்டவரே, இதெல்லாம் நீர் தாவீதை அழைத்ததுக்கு பிற்பாடு நடந்தது, அப்பவே உமக்கு அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி கண்டுகொண்டீரே. பிரியமான தேவன் பிள்ளைகள் உங்களுக்கு கொண்டு செல்வா, உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் யார் என்று சொல்லி நல்லாய் தெரியும். நல்லாய் தெரியும். மோசையை அழைத்த தேவனுக்கு நல்லாய் தெரியும். மோசை எப்படிப்பட்ட மனிதன் என்பதை நல்லாய் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை விட மோசை ஒரு கொலைகாரன் என்பதை மறந்துடவே கூட, அதை அநேக கிறிஸ்தவர்கள் மறப்பதுண்டு. மோசை வந்து கொலைகாரன் என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் இல்ல உலகமே மறந்து விட்டது. ஆக செங்கடலை பிளந்தது மாத்திரம்தான் உலகத்துக்கும் சரி சபைக்கும் சரி அது தொண்டுதான். ஆனா மோசை கொலைகாரனாக திறந்தான் என்பதை நாம், அதாவது யுத்தத்திலே யுத்தம் பண்ணி ஜனங்கள் கொல்லப்படுவது வேறு, அது வேதத்தை அங்கீகரிக்கிறது. ஆனா இங்கே மோசே ரகசியமாக ஒரு கொலையை பண்ணுகிறார், மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் கர்த்தர் அந்த மனிதனை திருப்ப கொண்டு வந்து தன் ஜனத்துக்கு அவனை பாவித்தார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகையினாலே இந்த நாளில் நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். தங்களை போக விரும்பவில்லை, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஹலேலூயா. நம் வாழ்வு நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சுத்தம் உள்ளதாக, தேவனுக்கு முன்பதாக பிரியமுள்ளதாக, தேவன் விரும்பத்தக்கதாக இருதயத்தில் இடத்துல இருந்தா தான் கர்த்தர் அந்த வாழ்வில் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாய் வாழுங்க. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது, எந்த சிந்தனைகள் எந்த நோக்கங்கள் எந்த விருப்பங்களை கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நலமாயிருக்கும். தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா பிரியமானவர்களே? அல்லேலூயா. 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 தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பாட்டு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்முடைய உள்ளத்தில் வைத்து, ஆண்டவரே என் இருதயம் எப்படி இருக்கிறதப்பா, என் இருதயம் எப்படி இருக்கிறது, என் இருதயம் எப்படி ஆண்டவரே இருக்கிறது, என் இருதயத்தை பாரும் ஆண்டவரே, என் இருதயத்தை பாரும் ஆண்டவரே, உமக்கு ஏற்றதாய் அது இருக்கிறதா, உமக்கு விருப்பமுள்ளதாய் அது இருக்கிறதா ஆண்டவரே, நீர் விரும்பத்தக்க விதத்தில் அது இருக்கிறதா ஆண்டவரே, அது சுத்தமுள்ளதா இருக்கிறதா, அது உண்மை உள்ளதா இருக்கிறதா ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே. நல்லதையே நாம் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்றே
ஒருதே படுத்தும் ஐயா. பிரியமானவர்களே, தாவீது ராஜா பொருத்தனை பண்ணினான் என்று சொல்லி இருக்கிறது. இந்த தேவ சமூகத்திலே உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் வைத்து பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் இப்படி வாழ மாட்டேன், இனி நான் இப்படி செய்ய மாட்டேன், இனி நான் இப்படி நடக்க மாட்டேன். ஆண்டவரே, உண்மை உள்ள ஒரு வாழ்வு, உத்தமம் உள்ள ஒரு வாழ்வு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு, தேவனோடு இணைந்த ஒரு வாழ்வு, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்வு, தேவனை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வு என் வாழ்வில் இன்றிலிருந்து இன்றிலிருந்து உண்டாவதாக. சபையை குறித்த பக்தி வைராக்கியம் நெருக்கட்டுக்கு. ஏதோதெல்லாம் இங்கே இருதயத்தை நெருக்குகிறது, ஏதோதெல்லாம் இங்கே இருதயத்தை நெருக்குகிறது, உலகத்தின் காரியங்கள் நெருக்குகிறது. ஆனால் தேவனை குறித்து, வீட்டை குறித்து பக்தி வைராக்கியமோ குறைஞ்சிட்டப்பா. எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இனி நாங்க அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துக்குள்ள எங்களை ஒவ்வொருவரையும் நாங்களும் படைக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆய் நன்றி, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.